அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 27 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். ஊழல் வழக்கில் 4 சிறை தண்டனை பெற்றுள்ள ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்திருப்பது குறித்த விரிவான செய்திகள்.
ஸ்பெஷல் கோர்ட் கன்விக்டட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் குமாரி ஜெயலலிதா அண்ட் சசிகலா A3 சுதாகரன் A4 இளவரசி சென்டென்ஸ்ட் them to 4 சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட்.
இந்த தீர்ப்பை அடுத்து தமிழகத்தில் ஆங்காங்கே நடைபெற்றுள்ள வன் செயல்கள் குறித்த செய்திகள். ஜெயலலிதாவுக்கு இதனால் ஏற்படும் சட்ட ரீதியான சிக்கல்கள் குறித்து மூத்த வழக்கறிஞர் விஜயன் அளித்த செவி.
மேல்முறையீடு செய்ய முடியும். தண்டனை என்பது சென்டென்ஸுக்கு ஸ்டே வாங்க முயற்சிக்கலாம், ஆனால் தீர்ப்பு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுப்பதில்லை, இதுவரை கொடுத்ததில்லை. ரேர் அண்ட் ரேர்ல கூட நடந்தது கிடையாது. அதுவும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல.
ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அளித்த செவியும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
IS தீவிரவாதிகளுக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான வான் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் வடக்கு சிரியாவில் கொபானி நகரை சுற்ற வர இருக்கின்ற IS நிலைகளின் மீது பல தடவைகள் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. இதனிடையே IS இயக்கத்தை பலமிழக்கச் செய்து அதனை நிர்மூலமாக்குவதற்கான போராட்டத்தில் அமெரிக்கா உலகுக்கு தலைமை தாங்குகிறது என்று அதிபர் ஒபாமா தனது வாராந்த வானொலி உரையில் கூறியிருக்கிறார்.
Our brave men and women in uniform began airstrikes against ISIL targets in Syria, and they weren't alone.
I made it clear that Kobani nagarai Syriavin kurdiyina poraligal IS theevravadigalidam irundhu kaapaatuvadharku muyatchithukondirukkum nilayil vaanil por vimanangal perum irachaludan thodarndhu mattamittukondirukkindrana. Kobaniyil irundhu siridhu thurathiliye IS jihadi poraligal nilai kondirukkindranar.
பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான வான் தாக்குதலுக்கு அங்கீகாரத்தை வெள்ளியன்று வழங்கியதை அடுத்து பிரிட்டிஷ் போர் விமானங்கள் ஈராக் மீதான தமது முதலாவது தாக்குதல் நடவடிக்கையை நடத்தியிருக்கின்றன. சைப்ரஸில் அக்ரோட்டிரியில் இருக்கின்ற பிரிட்டிஷ் இராணுவ தளத்திலிருந்து லேசர் மூலம் வழிநடத்தப்படுகின்ற குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏற்றிக்கொண்டு 2 ஜெட் விமானங்கள் புறப்பட்டதை ஒரு BBC செய்தியாளர் பார்த்திருக்கின்றார். ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் ஜெட்கள் ஈராக்கில் இருக்கின்ற இலக்குகளை மாத்திரமே தாக்கும், ஆனால் தமது நடவடிக்கைகளை சிரியாவுக்கும் விஸ்தரிப்பதற்காக தாம் தயாராகுவதாக பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள் கோடி காட்டியிருக்கின்றார்.
சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 4 சிறை தண்டனையுடன் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா 91 முதல் 96 வரையான பதவிக்காலத்தில் வருமானத்துக்கு மீறிய அளவில் சொத்து சேர்த்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. 18 தொடர்ந்த வழக்கு விசாரணையின் முடிவில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா குற்றவாளி என்று இன்று சனிக்கிழமை தீர்ப்பளித்தது. ஜெயலலிதா மீதான தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னணியில் தமிழகத்தில் ஆங்காங்கே வன்முறைகள் நடந்திருக்கின்றன. இதனிடையே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து மாநில உள்துறை செயலருடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்.
லைபீரியாவின் தலைமை மருத்துவ அதிகாரியின் உதவியாளர் ஒருவர் இபோலா நோயால் மரணமடைந்ததை அடுத்து அந்த தலைமை மருத்துவ அதிகாரி தன்னைத்தானே ஏனைய மக்களிடமிருந்து விலக்கி வைத்திருக்கின்றார். தான் தனது வீட்டிலேயே 21 முடங்கி இருக்கப் போவதாக துணை சுகாதார அமைச்சரமாக இருக்கின்ற பெர்னிஸ் டான் அவர்கள் கூறியிருக்கின்றார். தானே உத்தரவுகளை அமல்படுத்தும் நிலையில் தானும் அந்த விதிகளுக்கு அமைவாக நடக்க வேண்டும் என்றும் அவர் BBCயிடம் தெரிவித்திருக்கின்றார். மேற்கு ஆப்பிரிக்காவில் 3000 அதிகமானோர் இபோலா நோயினால் உயிரிழந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது. லைபீரியாவில் தான் அதில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு 2 குறைந்தபட்சமாக 150 பேராவது உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது.
ஜப்பானில் திடீரென வெடித்திருக்கின்ற எரிமலை ஒன்றுக்கு அருகில் உள்ள தங்கும் விடுதிகளில் மலையேறிகள் 40 வரை அகப்பட்டிருப்பதாக ஜப்பானிய போலீசார் கூறுகின்றனர். ஜப்பானின் 2 பெரிய எரிமலையான மவுண்ட் ஒன்டாக்கே தொடர்ச்சியாக எரி சாம்பலையும் பாறை துண்டுகளையும் கக்கிக் கொண்டிருக்கிறது. 30 அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களில் 10 வரை மயக்கமடைந்துள்ளனர். குறைந்தது 3 காணவில்லை. அவர்கள் எரிமலை சாம்பலில் புதையொன்றிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டனும் அவரது மனைவியான ஹிலாரி கிளின்டனும் தற்பொழுது தாத்தா பாட்டியாகி இருக்கின்றார்கள். அவர்களது மகளான செல்சி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார். அதற்கு சார்லட் அவர்கள் பெயரிட்டிருக்கின்றார்கள். முன்பு ஒபாமா அரசாங்கத்தின் அரசு துறை செயலராக இருந்த செனட்டர் கிலாரி கிளின்டன் அவர்கள் 2016 நடக்க இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகால சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் அவரின் நெருங்கிய தோழி சசிகலாவுக்கும் சசிகலாவின் இரு நெருங்கிய உறவினர்களுக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் இன்று பிற்பகல் வழங்கியது. ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வர் பதவியை வைத்தபோது, அதாவது 1991-96 இடைப்பட்ட காலகட்டத்தில் தனது வருமானத்தை மீறி 66 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்தார் என்று தொடரப்பட்ட வழக்கிலேயே இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பு வந்தவுடனேயே ஜெயலலிதா பதவி இழந்துவிட்டார் என்பதே சட்ட நிலையாகும். இன்றைய தீர்ப்பு விவரங்கள் குறித்து பெங்களூரிலிருந்து முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீது நடந்து வந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவுடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தகவலை அரசு தரப்பு வழக்கறிஞரான பவானி சிங் உறுதி செய்தார்.
The special court convicted Tamil Nadu Chief Minister Kumari Jayalalitha and
சிறப்பு நீதிமன்றம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது கூட்டாளிகளான சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. ஜெயலலிதா மீது 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கு தலா 10 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெயலலிதா அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு 1 ஆண்டு சிறையும், ஏனையவர்கள் அபராதத்தை செலுத்த தவறினால் அவர்களுக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் மேலதிகமாக வழங்கப்படும்.
இந்த வழக்கு பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தீர்ப்பளிக்கப்படும் தினத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆஜராக வேண்டும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காக பரப்பன அக்ரஹாரத்திற்கு நீதிமன்றம் மாற்றப்பட்டிருந்தது. இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கர்நாடக காவல்துறையினர் செய்திருந்தனர். நீதிமன்றத்திற்கு செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அந்த எல்லைக்கு அப்பால் அனுமதி அட்டை வைத்திருந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்திலிருந்து வந்திருந்த 1000கணக்கான அதிமுக தொண்டர்கள் காலை 6 மணி முதலே பரப்பன அக்ரஹாரத்தில் குவிந்தனர். அவர்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் பரப்பன அக்ரஹாரத்தில் குவிந்தனர். காலை 10:30 மணியளவில் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா, இளவரசி ஆகியோர் ஒரே வாகனத்தில் நீதிமன்றத்திற்கு வந்தனர். அதற்கு முன்பாகவே குற்றம் சாட்டப்பட்ட 4வது நபரான சுதாகரன் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். நீதிபதி நண்பகலில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார். அதற்கு பிறகு தண்டனைக்கான வாதம் துவங்கியது. முடிவில் குற்றவாளிகளுக்கான தண்டனை காலம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்திற்கு எதிரிலேயே அமைந்திருந்த சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது நீதிமன்றத்திற்கு முன்பாக கூடியிருந்த தமிழக அமைச்சர்கள் பலர் வாய்விட்டு அழுதனர். சிலர் தாங்களும் சிறை செல்ல விரும்புவதாக கூறினர். 8 மணிக்கு பிறகு காவல்துறையினர் அனைவரையும் அங்கிருந்து அகற்றினர். ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை கேட்டதும் கூடியிருந்த அதிமுக தொண்டர்களும் கதறி எழுதினர்.
இது வந்து ஒரு பெண் வந்து தவறு செஞ்சிருந்தாலும் இதை வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான், ஒரு குறைவான ஒரு இதை தண்டனையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி தண்டனை கொடுத்தது எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேருக்கு வருத்தமாக இருக்கு.
எங்கள் அம்மா எல்லா கோயிலுக்கும் அன்னதானம் போட்டாங்க, எல்லாருக்கும் நல்லா செஞ்சாங்க, இந்த ஊருக்கே நல்லா செஞ்சாங்க. எங்கள் அம்மாவை அப்படி பண்ணிட்டாங்க.
முன்னதாக பரப்பன அக்ரஹாரத்தை இணைக்கும் பிரதான சாலையில் கூடியிருந்த அதிமுக தொண்டர்களை பலப்பிரயோகம் மூலம் கர்நாடக காவல்துறையினர் கலைந்து செல்ல வைத்தனர். இதுகுறித்த செய்தியை சேகரிப்பதற்காக 500 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பரப்பன அக்ரஹாரத்தில் குவிந்திருந்தனர். அனைவருமே நீதிமன்ற வளாகத்திலிருந்து 500 மீட்டருக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தனர்.
செய்திகளை வழங்கியவர் நமது செய்தியாளர் முரளிதரன். ஜெயலலிதா தனக்கு மருத்துவ உதவி தேவை என்று நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேபோல தனக்கு சிறையில் பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார். இதையடுத்து நீதிபதி அவருக்கு தேவையான மருத்துவ சோதனைகள் நடத்தப்படும் என்றும் தேவைப்பட்டால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இதற்கடுத்து அவர் பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வாய்ப்புகள் குறித்து மூத்த வழக்கறிஞர் விஜயன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விதிகள் படி ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னுடைய தலைமை. இதர மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க மூலமா சீஃப் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன் மூலமா அப்பாயிண்ட் ஆகுறாங்க. சீஃப் மினிஸ்டரையும் இல்லை அப்படின்னா இதர மந்திரி சபையும் இல்லை. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை அரசு என்று ஒன்று இல்லை, மக்கள் பிரதிநிதிகள் மட்டும் இருக்கிறார்கள். எனவே அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்றால், கவர்னர் மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியை அழைத்து உங்களில் யாராவது ஒருவரை முதல்வராக அறிவிக்க வேண்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அவர் முதல்வரான பிறகுதான் இதர அமைச்சரவைகளை அவருடைய பரிந்துரையின் பேரில் அரசு அமைக்க வேண்டும். எனவே இப்பொழுது கவர்னர் என்பவர் அவர்களை அழைத்து அரசு அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். காத்திருக்கும் போது கவர்னர் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடலாம், அது ஆளுநர் ஆட்சி நான் சொல்ல மாட்டேன்.
இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்னு ஒன்று தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி வந்த தண்டனை. இரண்டுக்கு எதிராகவும் மேல்முறையீடு செய்ய முடியுமா?
மேல்முறையீடு செய்ய முடியும். தண்டனை என்பது சென்டென்ஸ், சென்டென்ஸுக்கு ஸ்டே வாங்க முயற்சிக்கலாம். ஆனால் தீர்ப்பு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுப்பதில்லை, இதுவரை கொடுத்ததில்லை. ரேர் அண்ட் ரேர்ல கூட நடந்தது கிடையாது. அதுவும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல.
இப்ப அடுத்ததாக அவர் எவ்வளவு ஆண்டு காலம் பொது பதவிக்கு போட்டியிட முடியாது, அரச பதவிகளை எவ்வளவு ஆண்டு காலம் அவரால் வகிக்க முடியாமல் போகும், 6 வருஷமா அல்லது 10 வருஷமா?
வெறும் ஃபைன் மட்டும் இருக்கவில்லை. இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல கொடுக்கப்பட்ட 4 பிரிவுகள், 8-1, 8-2, 8-3, 8-4. இந்த 3 விதிகளும் 1-1 ஒட்டி செல்கிறது. டிஸ்குவாலிபிகேஷன் ஃபார் அன் எம்எல்ஏ வந்து இந்த சட்டத்துக்கே தான் வருது. அது வெறும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு பல சட்டங்கள் இருக்கு. அதனால அபராதம் மட்டுமே இருந்தால் 6 வருடம், சிறை மற்றும் அபராதம் என்று இருந்தால் அந்த சிறைக்கான காலகட்டமும் அபராதத்துக்கான காலகட்டமும் சேர்த்து 10 வருடம்.
இப்ப ஜெயலலிதா அவர்கள் தரப்பிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயோ மேல்முறையீடு செய்யும் பொழுது இந்த தண்டனை தள்ளுபடி செய்யப்பட்டால் என்ன ஆகும்? அப்ப சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதாவது எழறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
உயர்நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும். உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பையும் தண்டனையையும் ரத்து செய்யலாம், அதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சட்ட கேள்வி இருக்கிறது. இந்த தண்டனையையும் முறையீட்டையும் அவருக்காக வழங்கப்பட்ட அந்த டிஸ்குவாலிபிகேஷனுடைய காலத்துக்கு முன்னாலேயே முடிக்க முடியுமா என்பது இதுவரை நீதிமன்றங்களால் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயம். ஆனால் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் 2 வருடங்களில் எனக்கு இந்த வழக்கு முடிக்க வேண்டும் என்று அவர் மனு கொடுத்து 2 வருடங்களில் அவருக்கு ரத்தாகுமே என்றால் அப்போ அவருக்கு இருக்கின்ற இந்த 10 வருட காலக்கெடு என்ன ஆகும்? அதுதான் கேள்வி. ஒரு மேல்முறையீடு தீர்ப்பு அவர் குற்றமுடையவரா குற்றம் இல்லாதவரா என்று சொல்வது வரை சரி, ஆனால் அவர் குற்றம் இல்லாதவர் என்று சொன்னால் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்குவாலிபிகேஷன் தகுதியின்மை, பதவி அளிக்கும் தகுதியின்மை என்கின்ற ஒரு சட்டப்பிரிவுக்கு மாறாகவோ திருத்தமாகவோ வேறு எந்த ஒரு சட்டப்பிரிவு. எனவே உயர் நீதிமன்றத்தில் கீழ் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரத்தானால் கூட சட்டத்தில் முன்பே பகரப்பட்ட 83 என்ற செக்ஷனில் பகரப்பட்ட ஒரு தகுதியின்மை தானாகவே இழந்து விடாது. ஆனால் இது போன்ற ஒரு விஷயம் இதுவரை நீதிமன்றங்களுடைய பரிசீலனைக்கு வரவில்லை. எனவே என்னை பொறுத்தவரை நீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக எடுத்துக்கொள்வாது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டால் இது ஒரு சட்ட பிரச்சனையாக வைக்க நேரிடும். கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் அவருடைய தகுதியின்மையை பற்றி ஒரு வரி கூட இருக்காது. அவருடைய தகுதியின்மை என்பது நீதிமன்ற தீர்ப்பினால் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பல்ல, அது நீதிமன்ற தீர்ப்பினால் ஏற்பட்ட விளைவு. விளைவுக்கு அவர் வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது, தீர்ப்புக்கு தான் மேல்முறையீடு செய்ய முடியும். அந்த நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து வாசித்தீர்களே ஆனால் அவருக்கு இந்த தீர்ப்பின் மூலம் எத்தனை வருடம் தகுதியின்மை என்ற ஒரு கருத்து இருக்காது. டிஸ்குவாலிபிகேஷன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்.
மூத்த வழக்கறிஞர் விஜயன். ஜெயலலிதாவுக்கு எதிரான இந்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழகத்தின் பல இடங்களில் கல்வீச்சு, கடையடைப்பு, சாலை மறியல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல இடங்களில் அதிமுகவினர் துக்கம் தாழாமல் பொதுவில் கதறி அழுதிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னரே இன்று காலை முதல் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் அருகாமையிலும் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள ஹொசூர் பகுதிகளிலும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அதிமுக கட்சியினர் எதிர்பார்ப்புடனும் பதற்றத்துடனும் கூடியிருந்தனர். இன்றைய தீர்ப்பு முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சார்பாக வரும் என்று எதிர்பார்த்த பல ஆதரவாளர்கள் இனிப்புகளையும் பட்டாசுகளையும் கொண்டாட்டங்களுக்காக தயார்படுத்தியிருந்தனர். தீர்ப்பு காலை 11 மணி அளவில் வழங்கப்படும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பிற்பகல் 1 மணி வரை தீர்ப்பு வழங்கப்படாததால் அதிமுக ஆதரவாளர்களுக்கிடையே பதற்றம் அதிகரிக்க துவங்கியது. நீதிமன்றம் அறிவிப்பதற்கு முன்பாகவே சில தொலைக்காட்சி சேனல்கள் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதாக செய்திகளை வெளியிட்ட பிறகு ஆங்காங்கே கல்வீச்சு சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன. அதிமுக தலைவர் ஜெயலலிதா குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு பல இடங்களில் அதிமுக ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட துவங்கினர். சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டுக்கு அருகேயும் பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமியின் வீட்டுக்கு எதிரேவும் அதிமுக ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து மாநில உள்துறை செயலருடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியுள்ளார். சில இடங்களில் சுப்பிரமணிய சுவாமியின் கொடும்பாவியை எரிக்கவும் முயற்சிகள் நடந்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த பெண்கள் பலர் தெருவில் ஒப்பாரி வைத்து தங்களின் துக்கத்தை வெளிப்படுத்தினர். இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதி இந்திய குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் இது தொடர்பில் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதிமுக ஆதரவாளர்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் தமிழகத்தின் இந்த நிலை தொடர்பில் தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழகத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த கோரி அந்த கடிதத்தில் திமுக கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் பாதுகாப்பை காவல்துறையினர் பலப்படுத்தி வருகின்றனர். அதிமுக மகளிர் அணியினர் கதறி அழுவதையும் தொண்டர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சிப்பது போன்ற காட்சிகளை உள்ளூர் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி வருகின்றன. கல்வீச்சு தாக்குதல்களும் தீவைப்பு மற்றும் கடைகளை கட்டாயப்படுத்தி மூடச் செய்வது போன்ற வன்முறைகளில் அதிமுக ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்று மதுரை, சேலம், ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2:50 ஆயிட்டாங்கல்ல மக்கள்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் பஸ் நிறுத்திட்டாங்க, ஆட்டோ விடல, டிஎம்கே வச்சிருந்த அண்ணாத்திலேயே உடச்சி பண்ணிட்டாங்க, அந்த பில்லர் எல்லாம் எடுத்துட்டாங்க, மெடிக்கல் ஸ்டோரு ஹாஸ்பிட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வலுக்கட்டமா அதுவும் சாத்திட்டே போயிட்டாங்க உள்ள டாக்டர் வச்சுட்டு.
நான் இப்ப மதுரில இருந்து பேசுறேன். இங்க ஒரு 3 மணி போல எல்லா கடைகளையும் அடைச்சு எல்லாம் பண்ணாங்க, அங்கங்க ரோடுகள் எல்லாம் பிளாக் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணி, 5 மணி, 6 மணி போக்குல பஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டு அங்கங்கே இப்ப 2-வீலர் ஆட்டோ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஸ்ரீரங்கத்திலயோ திருச்சிலயோ வன்முறைகள் வந்து எல்லாத்தையும் உடைக்கிறது போறது, ரோட்ல கலைஞர் அறிவாச்செல்லாம் கூட எல்லாம் போட்டு உடச்சி இருந்தாங்க, கல்லால எல்லாம் அடிச்சாங்க. ஸ்ரீரங்கத்துல வந்து எல்லா இடமுமே கடையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடையை அடைக்க சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க.
செய்திகளை தொகுத்து அளித்தவர் சங்கீதா ராஜன். ஊழல் வழக்கொன்றில் தண்டனை பெறுவதோ பதவியை இழப்பதோ ஜெயலலிதாவை பொறுத்தவரை இது முதல் முறை கிடையாது. டான்சி நில பேர ஊழல் வழக்கொன்றில் தண்டனை பெற்றதன் காரணமாக 2001 பொதுத் தேர்தலில் போட்டியிட ஜெயலலிதா செய்த 4 வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இருந்தும் அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஆட்சி அமைக்க அப்போதைய கவர்னர் ஃபாத்திமா பிவி ஜெயலலிதாவை அழைத்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் சில மாதங்களுக்குள் அவரை பதவியிலிருந்து நீக்கியது. இருந்தும் டான்சி வழக்கில் மேல்முறையீடு செய்து அதில் வெற்றி பெற்று மீண்டும் ஜெயலலிதா முதல்வரானார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது அவருக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பால் ஜெயலலிதாவுடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துவிடுமா என்று மூத்த பத்திரிகையாளர் என் ராமிடம் கேட்டேன்.
அரசியல் வாழ்வு முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னால அவங்க ஒரு ஃபைட்டர் தான், கலைஞர் மாதிரி அவங்களும் பல சவால்களை சந்தித்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து இந்த மாதிரி சவால் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு செட் பேக்கை ஃபேஸ் பண்ணதில்லை. ஒரு பெரிய பலமான அடின்னு தான் சொல்லலாம் அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு. ஆனா இம்மிடியட்டா அரசுக்கு ஒன்றும் டேஞ்சர் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, அதனால வேற யாராவது சீஃப் மினிஸ்டரா போடுவாங்க. ஏன்னா அது இவங்க வெயில வரக்கூடிய வாய்ப்பு, உடனே வர முடியலனாலும் கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் அதை ட்ரை பண்ணுவாங்க. அதனால அதிமுக பெரிய அடி இருந்தாலும் அவங்க அரசுல கவர்மெண்ட்ல இருப்பாங்க.
திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது, ஜெயலலிதா மட்டும்தான் பெரிய தலைவர், மற்றவங்க எல்லாரும் அடிமட்ட தொண்டர்களை போலதான் இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா யாரையாவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கினா கூட அவங்களால எந்த விதத்திலையும் சுயமா செயல்படுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல சவால்கள் இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க?
ஜெயலலிதா அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது, அவரை பத்தி நினைச்சாலும் அது அதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. ஒரு ஸ்ட்ராங் லீடர், டிசைசிவ் லீடர், அத அந்த மாதிரி லீடர் இருக்க முடியாது யார் இருந்தாலும். இப்போ என்ன எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ்னா, இன்னும் யாரையும் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒரு வேக்குவம் இருக்கு, இன்னைக்கு ஒரு அன்சர்டன்டி இருக்கு தமிழ்நாட்டுல, யார் வருவாங்கன்னு. இப்ப டிவியில நான் பல பேர்களை மென்ஷன் பண்றாங்க. நான் நினைச்சேன் இது எது ஓரளவுக்கு இதை எதிர்பார்த்துட்டு அட்லீஸ்ட் கண்டின்ஜென்சி பிளான் வந்து ஒரு ஃபைன் டீடைல்ல ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். இது வரைக்கும் வரல. அதாவது ஒன்ஸ் இட் இஸ் கிளியர் டிஸ்குவாலிஃபைட் சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியாது, டேக்கன் இன் டு கஸ்டடி, அந்த நேரத்திலேயே இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல. அந்த ஒரு வேக்குவம் இருக்கிறது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அவங்க
நாளைக்கு எம்எல்ஏ கூட்டத்தை கூடி அவங்க வந்து ஒரு புதிய தலைவரையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குல்ல.
நல்ல பாயிண்ட் தான். ஜனநாயக ரீதியாக பண்ணாங்கன்னா முடியும்
இல்ல. ஜெயலலிதா சொன்ன பேரை கூட அவங்க வந்து ஜனநாயக ரீதியா ஆமோதிக்கலாம்.
ஆனா இன்னைக்கு அப்ப நைட்ல யாரும் சீஃப் மினிஸ்டர் இல்லைங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம் தானே. உடனே ஷுட் நாட், அதாவது என்ன, தி கிங் இஸ் டெட், லாங் லிவ் தி கிங், அதான் பிரிட்டிஷ் உரிய அந்த மாதிரி இங்கே இருக்கணும் இல்ல. ஒரு கான்ஸ்டியூஷன்ல வேக்குவம் வரக்கூடாது.
ஜெயலலிதா கிடைத்திருக்கின்ற இந்த தண்டனை ஒரு புறம் இருந்தாலும் இதை திமுக எந்த அளவுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக மேலேயும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, கனிமொழி ராஜா மேல இருக்கிறது, அந்த கட்சி ஒரு ஊழல் கட்சி என்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து 2011-14 செஞ்சாங்க, அது கொஞ்சம் எடுபட்டது. திமுகவும் பிற எதிர்கட்சிகளும் இந்த வாய்ப்பை தங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள முடியும் நினைக்கிறீங்க?
கட்டாயம் எடுபட்டது, அது முக்கியமான விஷயம். எலெக்ஷன்ல அது எடுபட்டதுன்னு திமுக தலைவர்களுக்கே புரிஞ்சு போச்சு. ஆனா இந்த மாதிரி டாப் லெவல்ல யாரும் கரப்ட்ன்னு வரல இன்னும், இந்த டாப் லீடர்ஷிப் அந்த இதுல. சோ அதனால அவங்கள இந்த அளவுக்கு பாதிக்காது. ரெண்டாவது 2G அந்த காலத்துல இது கொஞ்சம் மறந்துருப்பாங்க மக்கள் இந்த அளவுக்கு. இது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் இன்சிடென்ட், ஃப்ரெஷ் ஹேப்பனிங். அதனால திமுகவுக்கு இது ஒரு பிக் பூஸ்ட்.
95-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா மேலே கடுமையான வெறுப்பு கோபம் மக்கள் மீது இருந்தது. ஏன்னா மிக ஆடம்பரமாக அவங்க வந்து அந்த வளர்ப்பு மகன் திருமணம் பண்ணாங்க, அவங்களுடைய போக்குவரத்துக்காக ஊரில் உள்ள அத்தனை பேருடைய வாகனமும் நிறுத்தப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அளவுக்கு கோபம் இல்லை, ஜெயலலிதாவுக்கு இது கொஞ்சம் சாதகமாகவும் அமையலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
நீங்க சொல்றது நியாயமான பாயிண்ட் தான். அன்னைக்கு இருந்த அந்த வெறுப்பு, அந்த டோட்டல் ஆப்போசிஷன் இல்ல மூட்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் சில நல்ல காரியங்களை செஞ்சிருக்காங்க. நம்ம கேன்டீன் அப்ரிஷியேட் பண்றாங்க. லோக்கல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் தே ஹவ் டன் வெரி வெல். ஒன்ஸ் தி டீடைல் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் அவுட், எந்த அதாவது என்ன டாக்குமெண்டரி பேசிஸ்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னு வரும்போது பப்ளிக் ஒப்பீனியன் ஃபுல்லா அந்த சப்போர்ட் போகாது, அந்த சிம்பத்தி இருக்காது ஃபுல்லா.
மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அளித்த செவிக்கிட்டீர்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல இடங்களில் திமுகவினர் குறிவைத்து தாக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சிலர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுடைய அலுவலகத்தை தாக்கியதாகவும், வேறு சிலர் கருணாநிதி அவர்களுடைய கோபாலபுரம் இல்லத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த முயற்சித்தாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற விஷயங்கள் குறித்து திமுகவின் பேச்சாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
தீர்ப்புக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அதிமுகவினர் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள். குறிப்பாக கலைஞருடைய படத்தை எரிப்பதும், தலைவர் வீட்டு வரைக்கும் வந்து தகராறு பண்ணணும் வந்தபோது அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை எங்களுடைய தலைவர் இந்த வழக்கில் நீதி கிடைத்து வெற்றி கிடைத்தாலும் நாம் அடக்கமாக கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் கழக தொண்டர்கள் என்று அறைகோள் விட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியை இனிப்பு கொடுத்தோ பட்டாசு பிடித்தோ கொண்டாடக்கூடாது என்றும் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், இந்திய தலைமை நீதிபதி, அதே போல தமிழ்நாடு கவர்னர், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, தலைமைச் செயலாளர், உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அனைவருக்கும் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்றைக்கு அசாதாரண நிலையில் இருக்கின்றது. தேவையில்லாமல் பிரச்சனை செய்து கொண்டு அங்காங்கு ஆர்ப்பாட்டம் கொண்டு செய்து மக்களுக்கு தொந்தரவாக இங்குள்ள மக்கள் இருக்கின்றார்கள் அண்ணாதிமுகவினர். அதை கட்டுப்படுத்தி இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இதை சீர் செய்ய வேண்டும். குறிப்பாக சுப்பிரமணிய சாமி வீட்டையெல்லாம் சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி குழப்பம் செய்துள்ளார்கள். இப்படிப்பட்ட நிலையை மாற்றி ஒரு அமைதி தீர்வு வேண்டும். தமிழ்நாட்டிலுமே கூர்ந்து கவனித்து உரிய முடிவுகளை மேற்கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதியுள்ளார்.
திமுக பேச்சாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இன்று ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண அரசியல் சூழல் குறித்து அதிமுக நேரடியாக எவ்வித கருத்தையும் இதுவரை வெளியிடவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஜெயலலிதா வழக்கு குறித்த நேரடி தகவல்களுடன் பெங்களூரில் நமது செய்தியாளர் முரளிதரன் காத்திருக்கின்றார். அவரிடம் செல்வதற்கு முன்பாக ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையில் இன்று சனிக்கிழமை மாலை கல்முனையில் நடக்கவிருந்த சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையில் இன்று மாலை கல்முனையில் நடைபெறவிருந்த சந்திப்பு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உட்பட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அம்பாறை மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். நீண்டகால இடைவெளியின் பின்பு நடைபெறவிருந்த இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் பிபிசி தமிழோசையுடன் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேத்திரன்,
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது, அதற்கு பிற்பாடு அவர்களை இறுதி நேர முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்களுக்கு தொழில காரணத்தினால் அதை சந்திக்க முடியாமல் போய்விட்டதாக அவர்கள் தான் திரும்பவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அறிவித்திருந்தார்கள். அதனால் இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது தொழிலாளர் தினத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது.
அதே நேரம் இந்த சந்திப்பு கல்முனையில் நடைபெறுவதற்கு உள்ளூர் தமிழர்கள் தமது எதிர்ப்பையும் ஆட்சேபனையும் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக டெலோ மற்றும் இபிஆர் பிரதிநிதிகள் இன்று மாலை சந்திப்பு நடைபெற்றிருந்தாலும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கு இருக்கவில்லை. இலங்கை தமிழர் கட்சி மட்டுமே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கு காணப்பட்டது. இது தொடர்பாக தமது நிலைப்பாட்டை விளக்குகின்றார் டெலோ செயலாளர் நாயகம் ஹென்றி மகேந்திரன்.
கடந்த காலங்களில் முஸ்லீம் காங்கிரஸ் பல வாக்குறுதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் மக்களுக்கும் அளித்து பிற்காலத்தில் அதற்கு எதிராக செயற்பட்ட அந்த அனுபவங்களை கொண்டு கல்முனையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்கின்ற அபிப்பிராயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்தவர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பலமான அபிப்பிராயம் இருந்தது. குறிப்பாக அம்பார மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசி அதுக்கு தீர்வு கண்டதுக்கு பிற்பாடு கல்முனைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற கோரிக்கை அம்பார மாவட்ட தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் கல்முனை தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில் இருந்து கொண்டு முடிவெடுத்து
இது தொடர்பாக இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேத்திரன்,
ஒரு சில மக்களால் வான்மறை மாவட்டத்திலே அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த நிலைமையை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுக்கு விளங்கிக் கொள்கின்ற போது அவர்கள் அதிலே எந்தவித ஆட்சேபனையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேத்திரன். இதேவேளை இந்த சந்திப்பு அடுத்த புதன்கிழமைக்கு பின்னர் நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் எம் டி ஹசன் அலி சற்று முன்னர் தெரிவித்தார்.
செய்திகளை தந்தவர் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இறுதியாக மீண்டும் ஜெயலலிதா வழக்கு குறித்த செய்திகளுக்கு செல்வோம். நேரடி தகவலுடன் இருக்கின்றார் முரளிதரன். வணக்கம் முரளிதரன், தற்போது என்ன அங்கே நடக்கிறது? ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டாரா, என்ன நடக்கிறது?
சுவாமிநாதன், நாம் ஏற்கனவே செய்தியில் பார்த்தபடி அவர் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார். ஆனால் உறுதி செய்யப்படாத சில தகவல்கள் என்ன தெரிவிக்கின்றன என்றால், அவர் தனக்கு உடல்நலம் சரியில்லை, அதாவது நெஞ்சு வலிக்கிறது என்று கூறியதாகவும், உடனடியாக தனக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்று கூறியதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் சிலவற்றில் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதும் தற்போது போக்குவரத்து காரணங்களை முன்வைத்து அவர் மருத்துவமனைக்கு இதுவரை அழைத்து செல்லப்படவில்லை. அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார் சுவாமிநாதன்.
அதேபோல அடுத்து முதலமைச்சர் குறித்து ஏதாவது தெரிய வந்ததா?
அதாவது அடுத்த முதலமைச்சர் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை, எந்த தகவலும் உட்படுத்தப்படவில்லை. ஆனால் நாம் மூன்று விஷயங்களை இன்று நடந்த மூன்று விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். முன்னதாக வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் ஜெயலலிதா இரண்டு முறை நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்து முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்திடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்தவரை எந்த தகவலையும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவல் தான். யார் அடுத்த முதலமைச்சராக இருப்பார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கடந்த முறை இம்மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட போது பன்னீர்செல்வம் முதல்வராக பணியாற்றியிருக்கிறார். அவர் மீது ஜெயலலிதாவுக்கு பெரிய வருத்தங்கள் ஏதும் இல்லை.
சரி, இது தொடர்பான தகவல்கள் நாளை தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி முரளிதரன், நேரமாகிவிட்டது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.